கண் விநாயகருக்கு அஞ்சலி.
நிருவாக்கும் செய்தருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் வாதலால் வானோர் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
சைவினது நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பு நிறைந்த சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் செவிகளை நாடி வானொலிகளின் வழியே வருவதில் மனம் மிக மகிழ்ந்து இன்றைய தினம் முருகனுக்கும் வேலுக்கும் உள்ள சிறப்பினை பற்றி சுருக்கமாக நற்சிந்தனை நிகழ்ச்சியில் கேட்போம். நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான், முருகன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் கருதப்படுகின்றது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்றுதொட்டு வழங்கப்பட்டு வரும் கூற்று. முருகனுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு முருகன் சூரசம்காரம் புரிந்தார் என புராணங்கள் கூறுகின்றன. வேல் என்பது சக்தியின் அம்சமாகையினால் சக்தி வேல் என்றும் கூறப்படுகின்றது. அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலியன வேலின் உருவகமாக விளங்கும் பராசக்தியை குறிப்பனவாகும். முருகனது கையில் உள்ள வேல் அவரது ஞான சக்தியை குறித்து நிற்கிறது. தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதனால் வெற்றி வேல் என்ற பெயரும் உண்டு. வேலின் அமைப்பினை நோக்கினால் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கின்ற வேலை நாம் வழிபடுவதன் மூலம் நம் அறிவு கூர்மையானதாக அகன்று ஆழமானதாக விளங்கும் என்பது நம் சமயத்தின் நம்பிக்கை. முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு. இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த வேல் வழிபாட்டின் மூலம் திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடும், குழந்தை பேறு உண்டாகும், கல்வியில் மேன்மையும் மனதில் இருக்கும் பயங்கள் அகன்று மன வலிமையும் உண்டாகும், வியாபாரத்தில் லாபம் பில்லி சூனியம் நவக்கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பலம் உருவாகும், சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், கலைகளில் தேர்ச்சியும் பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்களும் பெருகும் என்று சித்தர்கள் தம் நூல்களில் கூறி வைத்துள்ளனர். அன்பு நேயர்களே, நாமும் ஆலயத்திற்கு செல்லும் போது முருகன் சன்னிதானத்தின் முன்னின்று அவர் கையில் தரித்திருக்கும் வேலை பார்த்து மனதிற்குள் வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று மனதிற்குள் கோஷமிட்டு வணங்கி முருகனின் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
தொடர்வது பக்தி பாடல்.
தந்திட வந்திடு வேலவா, என் மனம் வாடுதப்பா முருகா. வாடிடும் போதிலே ஓம் எனும் மந்திரம் ஆறுதல் கூறுதப்பா. நாளும் நிம்மதி சேர்க்குதப்பா, நிம்மதி தந்திட வந்திடு வேலவா, என் மனம் வாடுதப்பா முருகா. நிம்மதி தாருமப்பா. கரைவரும் கலம் நானப்பா, உன்னை தொழுதேன் தினமழுதேன் விழிமலராய் வேலவனே, உன்னை தொழுதேன் தினமழுதேன் விழிமலராய் வேலவனே. நிம்மதி தந்திட வந்திடு வேலவா, என் மனம் வாடுதப்பா முருகா. வாடிடும் போதிலே ஓம் எனும் மந்திரம் ஆறுதல் கூறுதப்பா. நாளும் நிம்மதி சேர்க்குதப்பா. சோதராயே நின்னும் சோதர அரண்மனை விழிகளில் மழையானது. அதுவும் சரவண குளம் ஆனது. இது தருணம் உடன் வரணும் அருள் தரணும் சரவணனே. இது தருணம் உடன் வரணும் அருள் தரணும் சரவணனே. நிம்மதி தந்திட வந்திடு வேலவா என் மனம் பாடுதப்பா முருகா. பாடிடும் போதிலே ஓம் எனும் மந்திரம் ஆறுதல் பூருதப்பா. நாளும் நிம்மதி சேர்க்குதப்பா. நிம்மதி தந்திட வந்திடு வேலவா என் மனம் வாடுதப்பா முருகா. நிம்மதி தாருமப்பா.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
ஜூன் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்றைய தினம் அதாவது ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாணிக்க வாசக சுவாமிகளின் குரு பூஜை தினம் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எனவே விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஆணி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் நடராஜா பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆணி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நடராஜா பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 27 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் மகா கும்பாபிஷேகம் 2026. கும்பாபிஷேக ஆரம்ப கிரியைகள் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்பொழுது தருகின்றோம். எதிர்வரும் 29/6/2026 திங்கட்கிழமை காலை கணமதி ஹோமம். இதற்கு பங்கு பெற்றவர்கள் $251 அன்பளிப்பாக ஆலய காரியாலயத்தில் சேர்த்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் மாலை கிராமசாந்தி, அஷ்டபலி, பிரவேசபலி இந்த பூஜைகளில் பங்கு பெற்று அடியார்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை நவக்கிரக ஹோமம் செய்ய விரும்பும் அடியார்கள் அந்த $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அன்றைய தினம் மாலை ரஷோக்னா, திசா, சாந்தி, சமிதா ஹோமம் இந்த பூஜைகளில் பங்கு பெற்றும் அடியார்கள் நீங்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் 1/7/2026 புதன்கிழமை காலை வாஸ்து சாந்தி இந்த வாஸ்து சாந்தி பூஜையில் பங்கு பெற்றும் அடியார்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் மாலை ஸ்தூபிஸ்தாபனம், தீபஸ்தாபனம் இந்த பூஜையில் பங்கு பெற்றும் அடியார்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த நாள் 2/7/2026 வியாழக்கிழமை காலை மூர்த்திகளுக்கான அதிவாச கிரியைகள். இந்த கிரியைகளில் பங்கு பெற்ற விரும்பும் அடியார்கள் ஆலய காரியாலயத்தில் 281 ரூபாய் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். யாகம் மற்றும் ஸ்நாபனம் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்போது தருகின்றோம். 2/7/2026 வியாழன் மாலை முதல் 4/7/2026 சனிக்கிழமை மாலை வரை 5 வேளை முருகப்பெருமானுக்கான யாகம் 301 ரூபாய் ஆலய காரியாலயத்தில் செலுத்தி பங்கு பற்றிக் கொள்ளலாம். விநாயகருக்கான ஸ்நாபனம் 251 ரூபாய் ஆலய காரியாலயத்தில் செலுத்தி அதில் பங்கு பற்றிக் கொள்ளலாம். சிவபெருமானுக்கான ஸ்நாபனம் 251 ரூபாய் அம்பாளுக்கான ஸ்நாபனம் 251 ரூபாய் விஷ்ணுவுக்கான ஸ்நாபனம் 252 ரூபாய் வசந்த மண்டப அனைத்து தெய்வங்களுக்கான ஸ்நாபனம் 252 ரூபாய் நவக்கிரகங்களுக்கான ஸ்நாபனம் 282 ரூபாய் வைரவ பெருமானுக்கான ஸ்நாபனம் 252 ரூபாய். எனவே இந்த தொகையை நீங்கள் ஆலய காரியாலயத்தில் செலுத்தி இந்த பூஜைகளில் நீங்கள் பங்கு பெற்றலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். மண்டலாபிஷேக நாட்கள் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்பொழுது தருகின்றேன். 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தில் பங்கு பெற்ற விரும்பும் அடியார்கள் $301 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி அதில் பங்கு பற்றிக் கொள்ளலாம். 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை சங்காபிஷேகம். இந்த சங்காபிஷேக நிகழ்வில் பங்கு பெற்றும் அடியார்கள் $350 செலுத்தி பூஜைகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம். 18/7/2026 சனிக்கிழமை மாலை நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாக பங்கேற்போடோ இந்த விசேட அதிவிசேட பூஜையில் பங்கு பெற்றுவதற்கு $3,001 இந்த ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 18/7/2026 சனிக்கிழமை மாலை அதிவிசேட பூஜை, அதிலே நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் பங்கு பெற்றலாம் அல்லது குழுக்களாக சேர்ந்து பங்கேற்பு செய்யலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு கோவில் நிர்வாகத்தினருடன் கலந்தாலோசிக்கவும். இந்த பூஜைகளில் பங்கேற்று பதிவு செய்ய கோவில் வரவேற்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும், அதாவது கோவில் ஆலய காரியாலயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அவனர்களாலே அவன் தாள் வணங்கி.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். மாணிக்கவாச சுவாமிகள் குருபூசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. மாணிக்கவாசக சுவாமிகள், இவர் பாண்டி நாட்டில் திருவாத ஊரிலே ஆமத்திய பிராமண குலத்திலே அவதரித்து கல்வி அறிவு ஒழுக்கங்களில் சிறந்திருந்தார். அதனால் அந்த காலத்தில் பாண்டி நாட்டை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியனுக்கு முதல் மந்திரியாகி தென்னவன் பிரமராயன் என்ற பட்டப்பெயரும் பெற்றார். திருவாத ஊரில் அவதரித்ததால் திருவாத ஊரர் என்ற பெயரும் உடையார். மந்திரியராய் இருக்கும்போதே இவருக்கு நிலையில்லாத உலக இன்பங்களிலே வெறுப்பும் நிலையான வீட்டின்பத்தை தரும் சிவதொண்டிலே விருப்பமும் வளர்ந்து வந்தன. அதனால் இவர் தமக்கு சிவஞானத்தை போதிக்கும் குரு ஒருவரை அடைந்து உபதேசம் பெற விரும்பினார். இவ்வாறு இருக்கும்போது ஒருநாள் அரசன் இவரிட திரவியங்களை கொடுத்து சோழ நாட்டிலே போய் வடநாட்டு வர்த்தகர்களிடம் குதிரைகள் வாங்கி வரும்படி அனுப்பினான். இவரும் பல்லக்கில் ஏறி பரிசனரோடு சென்று சோழ நாட்டிலே திருப்பெருந்துறை அடைந்து அங்கே ஒரு சோலையிலே குருந்தபன நிழலிலே சிவபெருமானே குருவடிவாக வந்திருத்தலை கண்டு வணங்கி உபதேசம் பெற்றார். குதிரை வாங்க கொண்டு சென்ற திரவியத்தையும் அவரிடமே கொடுத்தார். அரசனது கடமையை மறந்தார். ஏவலர் மூலம் இவரது நிலையை அறிந்த அரசன் இவருக்கு கடிதம் எழுதி தன்னிடம் வரச் செய்து விசாரித்தான். மந்திரியார் குதிரைகள் விலைக்கு வாங்கப்பட்டதையும் குறித்த சில நாளின் பின் அவை வந்து சேரும் என்றும் தமக்கு குரு கூறியபடியே கூறினார். குறித்த நாளில் குதிரைகள் வராமையால் அரசன் அவரை சிறைப்படுத்தினான். பின் இறைவரே குதிரை வர்த்தகராகி நரிகளை குதிரைகளாக்கி கொண்டு வந்து அரசனுக்கு கொடுத்து அன்பரை சிறையிலிருந்து விடுவித்தார். அன்றிரவே குதிரைகள் நரிகளாக மாறி நகரமெங்கும் கூக்குரல் செய்து திரிந்தன. அரசன் இறைவனாரின் திருவிளையாடலை அறியாது மீண்டும் இவரை சிறைப்படுத்தினான். பெருமான் வைகையாறு பெருகி மதுரை மாநகரை அழிக்கும்படி செய்தார். அப்பொழுது அரசன் சிவபெருமானது திருவிரலாலே உண்மையை உணர்ந்து மந்திரியை சிறையிலிருந்து விடுவித்தான். பின் மந்திரியாரே
ஆற்றை வற்றச் செய்து அணையும் கட்டுவித்தார். தன் பங்கு அடைக்க ஆளில்லாமல் வருந்திய செம்மனச் செல்வி என்னும் பெண்ணுக்கு இறைவனே கூலியானாகி கூலிக்கு பிட்டு வாங்கி உண்டு மண் சுமந்து அடிபட்டு ஒரு திருவிளையாடல் நடத்தினார். பின் இவர் அரசனிடம் விடைபெற்று திருப்பெருந்துறையை அடைந்து குருவிடம் உபதேசம் பெற்று சில நாளிருந்து பின் குருவாகிய சிவருமான் இவருக்கு சில கடமைகளை செய்யுமாறு கட்டளையிட்ட பின் அங்கிருந்து திருக்கயிலைக்கு சென்று அருளினார். மாணிக்கவாசக சுவாமிகள் குருவின் கட்டளைப்படி சில நாள் வரை திருப்பெருந்துறையிலிருந்து திருவாசகங்களை பாடிய பின் அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், திருவுத்திரகோசமங்கை முதலிய பல தலங்களுக்கும் யாத்திரை செய்து திருவாசகங்கள் பாடியருளிக்கொண்டு இறுதியில் சிதம்பரத்தை அடைந்தார். சில நாள் அங்கே தங்கியிருந்து புத்தர்களை வாதில் வென்றார். பின் இறைவனாரோடு ஏடும் எழுத்தாணியும் கொண்டு திருவாசகம், திருக்கோவை பாடல்களை எழுதும்படி பாடினார். பின் திருவாசக ஏட்டை பெற்றுக்கொண்ட தில்லைவாழ் அந்தணர்கள் அதற்கு பொருள் கூறுமாறு இவரிடம் கேட்டனர். பொன்னம்பலத்திலே போய் பொருள் கூறுவோம் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு போய் கூத்தாடம் பெருமானை சுட்டிக்காட்டி இவரே இந்த பாடலின் பொருள் என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்று அந்த பெருமானோடு ஒன்றாகி விடுவதாகிய முத்துநிலையை அடைந்தார். இவர் குருபூசை நாள் ஆணி மகமாகும். அடியார்களே, மாணிக்கவாசக சுவாமிகள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அவரது திருவாசக பாடல் ஒன்றை கேட்போம். மணிவாசக சுவாமிகளின் குருபூசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்வது நற்சிந்தனை. மாலறியா நான்முகனும் காணாமலை. பணம், பதவி போன்றவை மனித மனத்தை மாசுபடுத்தி குற்றத்துக்குள்ளாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. எவ்வளவு உயர்ந்த ஆற்றல், தல் துணிவு உடையவர்களும் பதவி காரணமாகவோ பணம் காரணமாகவோ சலனம் அடைவதுண்டு. செல்வம் வந்துற்ற காலை தெய்வமும் சிறிது போனார், சொல்வன அறிந்து சொல்லார், சுற்றமும் துணையும் நோக்கார் என்பதொரு பாடல் பகுதி செல்வத்திற்கு முதன்மை கொடுப்பவர்கள் நிலை பற்றி கூறுகின்றது. புல்லுக்கட்டும் விறகும் சுவந்த பேர் பூர்வகாலத்து புண்ணிய வசத்தினால் சொல்லுக்கட்டும் பணக்கட்டும் வந்தபின் மற்றையோர்க்கு பழிசொல் வரக்கூடிய வகை எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்று மற்றொரு தனிப்பாடல் பேசுகின்றது. பொருளுக்கும் முதன்மை அளித்தால் அல்லது பதவிக்கும் முதன்மை அளித்தால் அவற்றின் வழிதான் நாம் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் நாம் நம் நிலைமையை மறந்து நடக்கத் தொடங்குவோம். அவற்றுக்கு முதன்மை கொடுக்காது அவற்றை பின்னாக்கி தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துவோராக நாம் மாற வேண்டும். சங்க இலக்கியம் எனும் புறநானூற்றில் உள்ளதொரு பழந்தமிழ் பாடல், சிறப்புடைய மரபிற் பொருளும் இன்பமும் அறத்து வழிபட்டும் தோற்றம் போல என்று பேசுகின்றது. இதனை பாடிய கோவூர் கிளார் பயன்படுத்திய தேவை வேறு எனினும் காட்டிய உண்மை பொதுவானது, உயர்வானது, எமது சிந்தனைக்கு அமுதாவது. உறுதிப் பொருள்கள் பற்றிய வரிசையில் நூலமைத்த வள்ளுவர் அறத்தை பொருளின்பங்களுக்கு முன்னதாகத்தானே வைத்தார். அறத்தை உள்ளூடாகக் கொண்டு பொருளின்பங்கள் இயங்க வேண்டும் என்பதை தமது செயல் கொண்டு உணர்த்தியிருக்கின்றார். தர்ம சிந்தனையுடன் பதவியையோ பணத்தையோ அணுகும் போது அங்கு தவறேதும் நிகழ இடமில்லாது போய்விடுகின்றது. நீதி நேர்மை பணியில் பற்று என்பவற்றை உடையவன் தன் நிலைமையை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டான். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும். நீதி தெய்வந்தானே, பங்கேத்தையின மாலறியா நீதியே என்று மணிவாசக சுவாமி விழிக்கின்றார்களே, கடவுளைத்தானே விழிக்கின்றார். அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடுந்தானை காண வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். சிவிகை சுமப்பவன் தொழிலாளி, கைவருந்தி உழைப்பவர் தெய்வம் என்பது பாரதியார் அறிவுறுத்தல். அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோ ஊர் தானடை காண வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். சிவிகை சுமப்பவன் தொழிலாளி, கைவருந்தி உழைப்பவர் தெய்வம் என்பது பாரதியார் அறிவுறுத்தல். பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் படைத்தல் காத்தல் என்னும் செயல்களுடன் ஆகிய பதவிகள் கிடைக்கின்றன. பதவி அவர்களை ஆட்கொண்டு விட்டது. தனித்தனி தாந்தாம் முழுமுதல் என்று எண்ண தலைப்பட்டனர். பெய்த்தேறிய நிலையிலே தலையால் நடக்கத் தொடங்கினர். அவர்கள் உள்ளத்தில் வெளிப்பு வரவேண்டும் என்ற எண்ணத்தால் இறைவன் சோதி வடிவனாகி அடிமுடி காணும்படி பணிப்பு வழங்கினார். அங்கே கூட தன் முனைப்பு மிகுதியால் நான் முந்தி நீ முந்தி என்ற செயலில் இறங்கி ஆற்றாமையுடனாகி இறைவனை பணிகின்றனர். படைத்தற்கடவுள் காத்தற்கடவுள் என்ற உயர்நிலை பெற்றவர்களாயிருந்தும் பதவிக்கு அடிமையாகிய காரணத்தால் இறைவன் அடியையோ முடியையோ காண அவர்களால் முடியாது போய்விட்டது. அவர்களாலேதான் அவந்தால் வணங்க வேண்டும். அந்த சிந்தனை பிரம்மாவிற்கோ விஷ்ணுவிற்கோ இல்லை. அவர்கள் செருக்கு அப்படி எண்ண அவர்களை விடவில்லை. இந்த நிலையை உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றே உயரிய சிந்தனைக்குள்ளாகிய சம்பந்தப் பெருமான் தமது தேவார திருப்பதியங்களில் 9வது பாடல்கள் தோறும் பிரம்ம விஷ்ணுக்களின் செயலை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனையோரும் அங்காங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். குஞ்சர மீதும் பஞ்சனை மீதும் குலவிய காலமோ காலம் என்று அவற்றின் கழிவில் பழைய நிலைமைக்குள்ளாகி விடுவோம். அதுதொரு பெருமலை கண்தெரியாதவன் கண்ணிற்கூட பட்டுவிடக்கூடியது. அந்த மாபெரும் மலை நான்முகனுக்கு திருமாலுக்கு தெரியாது போனமை புதுமைதான். மணிவாசக சுவாமிகள் மாலறியா நான்முகனும் காணாமலை என்று காட்டிய இறையை வாழ்த்தி வணங்குவோமாக. அடியார்களே, மாலறியா நான்முகனும் காணாமலை நச்சந்திரனை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.